இன்று கிறிஸ்துவ உலகம் பரம்பரையாக கிறிஸ்துவ தோலை ஞாயிற்றுக்கிழமை என்ற அழைக்கிற நாள். அவரது பூலோக வாழ்வில் ஒரு கடைசி வாரத்தில் எருசலேம பட்டணத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்து என்பதை ஞாபகம் வைத்திருப்பீர்கள். சாக்கரியாவின் பூர்வகால தீர்க்க தரிசனம் நிறைவேற அவர் கழுதை மேல் சவாரி செய்தார். அப்போது திரளானவர் போதகரை வாழ்த்து வந்து அவருக்கு முன்பு வந்து குருத்தோள்களை புங்கொத்துகளும் தங்களுடைய வஸ்திரங்களும் கூட வழியில் விரித்தனர். அவர் வந்தபோது அவர்கள் கூக்குரலிட்டார்கள், கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், மற்றும் தாவீது குமாரனும் ஒருவேளை சீசர்கள் இது தான் திரும்ப முனை. இக்கோணத்தில் புது உலக கடைசியாக நெடுநாட்கள் கர்த்தரின் மேசியாவாக இயேசுவை அடையாளம் காண்பார்கள் என எண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரி சத்தங்களும் பிறக்கடல்களும் தற்காலிகமானவை. ரட்சகர் உணர்ந்தார், சீக்கிரத்திலே தான் ஒளிவ மாலை மீது ஏறி அங்கு தனிமையில் உலகத்தில் பாவங்களை தம்மீது எடுத்துக் கொள்வார் என அறிந்தார். இந்த வாரத்தில் குருத்தோலை ஞாயிற்று முதல் ஈஸ்டர் காலை வரை நாம் சிந்தனைகளை ஒளியும் ஜீவனும் அன்பு மாற்றவற்றின் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டும் என்பது பொருத்தமானதே. எருசலேமின் திரளானோர் அரசியல் எதிர்ப்பிலிருந்து அவர்களை விடுவிக்கிற மாபெரு ராஜாவாக அவை பார்த்திருக்கலாம். ஆனால் உண்மையிலே அவர் நமக்கு அதை விட அதிகம் கொடுத்தார். அற விலை மதிக்க முடியாத முத்தான ஒரு தடவை பயன்படுத்தினால் மகிழ்ச்சி, சமாதானம் மற்றும் நிறைவின் வாழ்க்கையை திறந்து விடுகிற மகத்தான அறிவின் திருக்கோள்களை அவரது சூசியத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். சூசியம் என்பது கிறிஸ்துவ பற்றி நற்செய்தி. தேவகுமாரன் பூமியில் வந்தார், பரிபூர்ணம் ஜீவம் செய்தார், நமது பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தார், மரணத்தை மேற்கொண்டார் என்பது நான் வெளிப்படாகும். அது இரட்சிப்பின் பாதை, நம்பிக்கை மற்றும் ஆனந்தத்தின் வழி. தன் பிள்ளைகளுக்கு மீட்போம் மற்றும் மகிழ்ச்சியின் திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதாகும். சுசேஷம் சித்தத்தினதின் வழி. அந்த வழியில் நாம் நடக்கும் போது நாம் தன் நம்பிக்கையும் ஆனந்தமும் அழிவு, துயரம் மற்றும் நிச்சயமற்ற நேரங்களில் அனுபவிக்கலாம். அநேகர் தங்கள் வாழ்க்கைகளை பற்றி கவலைப்படுகிற காலத்தில் நாம் வாழ்கிறோம். எதிர்காலத்தை பற்றி அவர்கள் அக்கறைப்படுகிறார்கள். தாங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை அளிக்க தாங்கள் திறமை குறித்து சந்தேகப்படுகிறார்கள். அநேக தனிப்பட்ட சோகமும் கவலையும் அனுபவித்திருக்கிறார்கள். வாழ்வின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் அறிய பசியோடு இருக்கிறார்கள். இப்பிரான்சில் அதிக ஆர்வம் இருப்பதில் நாம் எதிர்கொள்ளும் எல்லா சவால்களும் எண்ணற்ற புதிய பதில்கள் கொடுக்க உலகம் அவசரப்பட வேண்டும். தங்கள் உளப்பசியை போக்குவதை காணவும் எரிந்து கொண்டிருக்கிற கேள்விகளுக்கும் பதில் அறிவும் ஜனங்கள் ஒரு கருத்திலிருந்து மற்றொருக்கு ஓடுகிறார்கள். அவர்கள் கருத்துங்களில் பங்கேற்றுகிறார்கள். புத்தகங்களும் குறுத்தட்டுகளும் மற்ற பிற பொருட்களை வாங்குகிறார்கள். ஏதாவது புதியதன் ஆர்வத்தில் சிக்குகிறார்கள். ஆனால் தவிர்க்க முடியாதபடி ஒவ்வொரு புதிய அபிப்பிராயமும் மயங்கி அதற்கு முன் இருந்தவைகளால் தீர்க்க முடியாததை செய்ய வாக்களிக்கும் புதிய முன்னேற்றமான மற்றொரு தீர்வில் அகப்பட்டுகிறார்கள். இந்த உலகம் பிரகாரமான தேர்வுகளில் உண்மையின் கூறுபாடுகள் இல்லாமில்லை. பலவற்றில் உண்டு. சில ஒரு விதத்தில் உள்ளது, மறு விதத்தில் உதவியாக உள்ளது. இருப்பினும் நாம் அது வாழ்வில் தேடுகிற நீடித்து மற்றதை விட குறைவாக இருக்கின்றன. வியப்பு குறைந்தவுடன் வெற்றிடம் தோன்றுகிறது. நாம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வாழ்கிறார் உண்மையான மகிழ்ச்சியின் ரகசியங்களை அடுத்த புதிய கரத்தை தேடி கண்களை அலையவிடுகிறோம். மாறாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ரகசியமானதில்லை, அது குழப்பமானதும் மறைவானது அல்ல. இது ஒருவரின் அபிப்பிராயமோ அறிவிப்போ அல்ல. இது மனிதரிடம் இருந்து வருவதும் இல்லை. நாம் புரிந்து கொள்ள முடியாது சத்தியங்களை அறிவு. அவருக்கு நம்ம சுசியத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு விலையெல்லாம் வரம், மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் தீர்வான சூத்திரம்.
He has given us the gospel, a divine gift, the ultimate formula for happiness and success. When we hear the transcendent truths
of the Yesu Christin sushyathin aalnda sathyangalai ketkumbodhu nambikkiyum viswasamum namukkal viraindhu thodungigirathu. உயர்த்தெழுந்து கிறிஸ்து பற்றி செய்திகளால் நமது இருதயங்களை மனதையும் நிரப்ப நிரப்ப அவரை பின்பற்றவும் அவரது போதங்களை படி வாழ்வும் நமது வஞ்சை அதிகரிக்கிறது. அது பின்பும் நமது விசுவாசத்தை வளர செய்து நமது இருதயங்களை கிறிஸ்துவின் ஒளி பிரசாகிக்க அனுமதிக்கிறது. இப்படி இருக்கும்போது நாம் நமது வாழ்வில் பூர்ணமற்றவைகளை அடையலாம் கண்டு பாவத்தின் கடினமான பரங்களிலிருந்து கழுவிப்பட வஞ்சிக்கிறோம். நாம் குற்ற உணவிலிருந்து சுதந்திரம் அடைய எங்கிருக்கிறோம் அது நாம் மனம் திரும்பி நம்மை தூடுகிறது. விசுவாசம் மனம் திரும்புதலும் பரிசுத்தமாக்கும் ஞானஸ்தானத்தின் தண்ணீருக்கு தவிர்க்க முடியாமல் நம்மை வழிநடத்துகிறது. அங்கு நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தின் எடுத்துக்கொள்வோம். அவரது அசடுவைகளில் நடக்கவும் உடன்படுகையை செய்கிறோம். பரிசுத்தப்பட்ட தூய வாழ்க்கையை வாழும் நமது வஞ்சியை நிலைநிறுத்த நாம் அக்னியின் ஞானஸ்தானத்தில் தரிப்பிக்கப்பட்டு நாம் நீதியின் பாதையில் நடக்கும் போது சொல்ல முடியாத பரிசுத்தாவின் வரம் பரலோகத்தின் தோற்றவரின் நம்மை தொடர்ந்து வந்து வழிநடத்துகிறது. நாம் தேவனின் ஆவியால் அதிகமாய் நிரப்பப்படும் போது அதிகமாய் பிறரிடம் நாம் செல்கிறோம். நாம் நமது வீடுகளில் சமாதானம் செய்வர்களாகிறோம். அன்புமிக்க இரக்கமான செயல்களால் பிறரிடம் மன்னிப்பதிலும் கிருபையிலும் நீடித்து பொறுமையிலும் எங்கும் உள்ள நமது சக மனுஷருக்கு உதவியாயிருக்கிறோம். இவைதான் வாழ்க்கை மற்றும் நினைவின் வழியில் முதல் அடிகளாகும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சமாதானம் செய்யும் வழியாகும். எனினும் உன்னடி நிவரணமோ அல்லது ஒரே இரவின் சுகப்படுத்தவோ அல்ல. அண்மையில் எனக்கு தெரிந்த ஒருவர் தான் சாட்சியை பலமாக வைத்துக் கொள்வது கடினமாக இருப்பது எனக்கு கடிதம் எழுதினார். அவர் ஆலோசனை கேட்டார். மறுஸ்தாபம் செய்யப்பட்ட சுஷியத்தின் போதனைகளுடன் தான் வாழ்க்கையை நெருக்கமாக இணைக்க அவர் செய்யக்கூடிய சில குறிப்பிட்ட காரியங்களை ஆலோசனை கூறி அன்புடன் அவருக்கு திரும்பி எழுதினேன். நான் ஆசாரிய பட்டத்துக்காக ஒரு வாரம் கழித்து நான் அவரிடம் இருந்து அறிந்தேன். அவரது கடிதம் சரம் சமவாத நீங்கள் ஆலோசனை கூறியதை முயற்சித்தேன், அது பயன் அளிக்கவில்லை, வேற என்ன செய்யலாம். சகோதர சகோதரிகளே, நாம் அவற்றோடு தான் வாழ வேண்டும். ஒரு விரைவான சிற்றோட்டத்தில் நித்திய ஜீவனை அடைவதில்லை. இது நீடித்து ஓட்டமாகும். நாம் இக்கொள்கைகளை பயன்படுத்த வேண்டும், மீண்டும் பயன்படுத்த வேண்டும். நாங்கள் நாளுக்கு நாள் அதற்காக உழைக்க வேண்டும். விதையில் நிலத்தில் களையில் போட்டுவிட்டு மாலையில் கதிரையை எதிர்பார்க்கிற விவசாயி போல் நாம் அடிக்கடி சுஷியத்தை அனுகூரிக்கிறோம். ஆல்மா தேவ வார்த்தை ஒரு விதையை ஒப்பிட்ட போது விதை பலம் பழிக்கிற மரமாக விசுவாசத்தின் மித்தம், நீங்கள் கருத்தாய் இருந்தின் மித்தம், பொறுமையின் மித்தம், நீடிய சந்தத்தின் மித்தம், மெதுவாக மரமாக வளர்வதை அவன் விளக்கினான். சில ஆசீர்வாதங்களை விதை நாம் இருதயங்களில் விதித்து உடனே விரிவடைந்து முளைவிட்டு வளர தொடங்குகிறது என்பது உண்மையே. இதன் மித்தம் அது நல்ல விதை என நாம் அறிகிறோம். நாம் சிஸ்துவின் பாதையில் நாம் பாதித்து உடனேயே காண்கிற காணாத ஆசீர்வாதங்கள் தேவனிடமிருந்து வர தொடங்குகின்றன. நாம் மரத்தை உதாசீனம் செய்து அதை போஷிக்க சிந்திக்கவில்லையானால் அந்த ஆசீர்வாதங்கள் முழுமையை பெற முடியாது. விதை நல்லது என அறிவது மட்டுமே போதாது. அதை வேறொன்று படிக்க மிக கவனமுடன் அதை போஷிக்க வேண்டும். சித்தியத்தின்படி காட்டிலும் தித்திப்பானதும் வேண்மையானைகளை காட்டிலும் வேண்மையானது. ஆன கனியை நாம் புசித்து நீங்கள் நிறைக்கப்படம் பட்டு இனி பசித்து விடையாந்தம் போகாத அளவு இக்கனியை உண்டு கழிப்பீர்கள். சிஸ்துவம் ஒரு பயணம். நமது நடத்தவை வடிவமையாக்கவும் நமது இருதயங்களை சுத்தப்படுத்தவும் அப்பயணத்தின் சுத்தமாக்கும் பாடங்கள் நமக்கு தேவை. சித்தவதின் பாதையில் பொறுமையாக நடப்பதில் நமது விசுவாசத்தின் அளவு நம் சித்தத்தை விட அவரது சித்தத்தை ஏற்றுக்கொள்வது மனதாலும் நாம் நம்பிக்கையை செயல்படுத்த காட்டுகிறோம். கிறிஸ்துவின் பற்றி பேசுவதும் நாம் அவரது சீஷர்கள் என்று கூறுவதும் போதுமானதல்ல. நம்மை சுற்றி நமது மகத்தான அடையாளங்களை வைத்துக் கொள்வதும் போதாது. சிஸ்துவம் கண்டு கழிக்கும் விளையாட்டும் அல்ல. ஒரு மேதையில் அமர்ந்து தொலைசாட்சியில் விளையாட்டுகளை பார்ப்பதாலும் வீரர்களை அறிவுரை வழங்கும் போதாலும் உடல் நலத்தின் ஆதாயங்களை அனுபவிக்குவது இயலாது போன்ற ஒதுங்கி நின்று கொண்டு விசுவாசத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க எதிர்பார்க்க முடியாத இருப்பினும் சில அடிப்படை ஆராதனை விதம் தவிர பார்வையாளர்கள் சிஸ்துவமே விரும்புகின்றனர். நமது பாதம் இரண்டாம் தரமானது அல்ல. பிற செய்கிற நன்மையை பார்த்து மட்டுமே சுஷத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாது. நாம் ஓரமாக நிற்காமல் நாம் போதிப்பதை செய்ய வேண்டும். நாம் அப்படி செய்யவரே நமது வார்த்தைகளை வேறுமான அடையாளங்கள் வினும் பாதை அனைவருக்கும் திறப்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவாசமாக நாம் நிற்கிற அதே இடத்தில் சிஸ்துவ பாதையின் முதல் அடி தொடங்குகிறது.
We do not have to be perfect.
படித்து பிரபலமாகி அல்லது அறிவாளியாக இருக்க தேவையில்லை. நாம் பரிபூர்ணமாக அல்லது நன்கு பேசுகிற அல்லது நன் தடவி உள்ளவர்களாக இருக்க கூட வேண்டியதில்லை. இன்று நாம் அப்பாதையில் நடக்கலாம். தாழ்மை இருங்கள். உங்கள் மிருதி இறுதித்தோடு பரலோக பிதாவிடம் ஜெபிங்கள். அவரிடம் நெருங்கி வரவும் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்வோம். வஞ்சியை தெரிவியுங்கள். தட்டுங்கள், கதவு திறக்கப்படும். பிறருக்கு சேவை செய்து கர்த்தருக்கு சேவை செய்யுங்கள். உங்கள் தொகுதி அல்லது கிளையில் ஆர்வமாய் பங்கேற்பவரை இருங்கள். சுசேஷம் கொள்கையின்படி வாழ ஒப்புக் கொடுத்து உங்கள் குடும்பங்களை பலப்படுத்துங்கள். ஒரே இதயமும் மனமும் கொண்டிருங்கள்.
Now is the time to adjust your life.
அத்தமிக்க குடும்பம் இல்லமாலை நடத்தும் தேவ வார்த்தையை வாசிக்கும் நமது பரலோக பிதாவை நோக்கி நமது குரல்களை உயர்த்தவும் ஆலய சிபாரிசு பெறவும் அதை பயன்படுத்தவும் இதுவே சமயம். மறுஸ்தாபிக்கும் ஜீவிக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் மர்மன் புத்தகத்துக்கும் நமது வாழ்வை ஆசீர்வதிக்கிற ஆசாரி உத்தவ வல்லமைக்கும் நமது இருதயங்கள் நன்றியால் நிரப்புவதற்கு இதுவே நேரம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் தழுவிக் கொள்ளுங்கள். அவருடைய சீஷர்களும் அவரது வழியில் நடக்கவும் இதுவே நேரம். அவர்கள் தவறு செய்தால் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற முடியாது என நம்புகிற இவர் உண்டு. கர்த்தரின் நோக்கங்களை அவர்கள் சிறிதோ அறிகிறார்கள். சுவிசேஷத்தின் படி வாழ்வதன் பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று. அது நம்மை சுத்திகரித்து நமது தவறுகளிலிருந்து கற்க உதவுகிறது. நாம் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக விட்டோம். எனினும் இயேசு கிறிஸ்துவத்தின் பாவ நிவர்த்தி நாம் மனம் திரும்பும் போது நம்மை குணமாக்க வல்லமை உள்ளது. நமது அன்பு நண்பர் மூப்ப ஜோசப் பி விருதுலின் அக்கொள்கையை தெளிவாக கற்பித்து சொன்னார். நமது எல்லா தவறுகளிலும் கூட பரலோக பிதா நம்மை நேசிக்கிறார் என்று அறிவது எவ்வளவு அற்புதமானது. நம்மை நாமே கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் கைவிடார் என்று அளவுக்கு அவர் அன்பு அப்படிப்பட்டது. நாம் நம்மை நேற்று இன்று என்று வகையில் பார்க்கிறோம். நமது பரலோக பிதா என்னென்றும் என்று வகையில் பார்க்கிறார். நாம் குறைவாக நாடினாலும் பரலோக பிதா அனுமதிப்பதில்லை எனில் நாம் மகிமையானவர்கள் தகுதியுடையவர்கள் என்று காண்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மறுமலர்ச்சியின் சுவிசேஷம். அது பூமியின் மனுஷர்களுக்காக எந்த காரணத்திலாவது சிஸ்துவ பாதையில் விட்டு விளங்கியவர்களை நீங்கள் இருக்கிற இடத்திலே தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபித்த செய்யப்பட்ட சுவிசேஷத்திற்கு திரும்புங்கள் என அழைக்கின்றேன். மீண்டும் கர்த்தரின் வழியில் நடுவுங்கள். கர்த்தர் உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கற்பனைக்கு அப்பாற்பட்ட அறிவாலும் ஆனந்தத்தாலும் தரிப்பார். அழிவு முடியாத ஆவியின் வரங்களால் ஊற்றுவார் என்று காட்சி அளிக்கிறேன். அவரது வழியில் நடக்க இதுவே எப்போதும் சரியான நேம். ஒருபோதும் தாமதம் இல்லை. தாங்கள் வாழ்நாள் முழுவதும் அங்கத்தினராக இல்லாதால் தகுதியற்றவர்களாக உணர்கிறவர்களால் தாங்கள் இழந்த நேரத்தை சரிக்கட்ட ஒருபோதும் முடியாது என்று நினைப்பவர்களுக்கு கர்த்தர் உங்கள் குறிப்பிட்ட திறமைகளை தாளந்துகளும் சக்திகள் தேவை என நான் சாட்சி அளிக்கிறேன். சபைக்கு நீங்கள் தேவை, எங்களுக்கு நீங்கள் தேவை. அவரது வழியில் நடக்க எப்போதும் இதுவே சரியான நேரம். இது ஒருபோதும் தாமதம் படவில்லை. எந்த வெற்றியத்தையும் நிரப்ப, எந்த காயத்தையும் குணமாக்க, எந்த துக்கத்தின் ஆழத்தையும் இணைக்க நமது கர்த்தர் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபம் செய்யப்பட்ட சபைக்கு வல்லமை உண்டு. இது கர்த்தரால் நம்பிக்கை விசுவாசத்தின் வழி. பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையில் சுவிசேஷம் முழுமையாய் போதிக்கப்படுகிறது. சபை ஜீவிக்கிறார். தீர்க்கதரிசியால் வழிநடத்தப்படுகிறது.
நமது
நாளில் சவால்கள் எதிர்கொள்ள நமக்கு உதவ வழிகாட்டலும் நெறிப்படுத்தலும் கொடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அதிகாரம் அளிக்கப்பட்டது. நமது பாவங்களுக்காக பவனித்து செய்தார். நமது சுவிசேஷத்தை கொடுத்தார். அது இன்றும் எப்போதும் நமது துயரங்களுக்கு பதிலாக நமது பயங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உள்ளது. அவர் எப்போதும் நமது பக்கத்தில் இருப்பார். அவர் நமது யுத்தங்களை செய்வார். அவரே நமது நம்பிக்கை. அவரே நமது ரட்சிப்பு. அவரே வழி. வார்த்தையிலும் செயலும் சிஸ்துவ பாதையில் நடந்து அவர் எப்பொழுது நினைவு கூறுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.